கற்றவா மனமே கடுவாய், உடையான் அடிநாயேனை விற்று எலா மிக ஆழ்வதற்கு உரியவன், விரைமலர் திருப்பாத முற்றிலாத இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டு என எல்லாமும் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கு இல்லேனே. இந்த பாட்டு ஒரு அருமையான அடிமைத்தரத்தை சொல்லுகிறார். பெருமானை பார்த்து உடையான் என்று சொல்லுகிறார். உடையான் என்று மட்டுமல்ல, உடையான் அப்படின்னு சொல்லிட்டு அடிநாயேனை விற்று எலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன். அதாவது அடிமைத்தரம் என்பதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா கேள்வி கேட்க கூடாதுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அடிமை என்பதற்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. என்ன அடிமை? ஏன் ஜாமி, நான் உனக்கு தானே வேலை செஞ்ச வந்தேன், நீ என்ன போய் அங்க போய் என்ன வேலை செய்ய சொல்றேன், உனக்குன்னா செய்வேன், அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு பேசினாருன்னு வச்சுங்கண்ணே, நீ கிளம்பும் முதல்ல நமக்காக அது போ. ஏன் நான் சொல்லியாச்சுன்னா அதை நீ செய்யற, அதுக்கு ஏன் எதுக்கு இல்லைங்க. விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் உலக ஞானிகளாம் கேட்டுக்கான், ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எனக்கு எல்லாம் சொன்னீங்கன்னா தான் நான் செய்வேன்னா, இருந்தாலும் நமக்கு வேண்டாம் நீ போய்யா அப்படின். அடிமை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வியே இருக்கக்கூடாதுங்க. கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அடிமைத்திறம் போயிருச்சுன்னு இருக்கும். யார்த்து நீங்க அடிமை ஆவீங்க? இவன் எனக்கு நன்மை செய்வான் என்பதை நீங்க எப்ப 100% உணர்கிறீர்களோ அவன்கிட்ட தானே போய் சரண்டர் ஆகிறோம். இவன் காப்பாத்துவானா அப்படின்னு சந்தேகம் இருக்கிற ஆள்கிட்ட போய் நீ சொல்ற பேச்செல்லாம் கேப்பன்னு போய் நின்னா என்ன பண்ணுவான், அவன் எங்க வாங்கி விட்டு விட்டு போயிருவான். நமக்கே சந்தேகம் இருக்குதே அதுல. அப்ப சந்தேகப்படுகிற நபர்கிட்ட போய் நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, நான் உனக்கு அடிமையா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. எப்ப உங்களை இவன் காப்பாற்றி விடுவான், இவன் துணையாக இருப்பான், இவன் நமக்கு நன்மையே செய்வான் என்ற உறுதிப்பாடும் உள்ளத்துல வருகிறதோ அந்த இடத்துல நாம் என்ன ஆகிறோம் தெரியுங்களா, சரண்டர் ஆகிறோம். சரண்டர் என்பது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கவே கூடாதுங்க. நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடிமைத்திரத்தில் இல்லை. இதை செய்யினா செஞ்சிடணும். இதை எங்க செய்ய சொல்றீங்க, என்ன ஏன் அத்தனை பேர் இருக்கிறாங்களா அவங்கள சொல்ல மாட்டீங்களா, எங்கிட்ட தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டா அங்க அடிமைத்திறம் அடிபட்டு போயிருங்க. இதுதான் திருத்தொண்டர் புராணம் நமக்கு காட்டுகின்ற உண்மை, மாணிக்க வாசகர் வரலாறு காட்டுகிற உண்மை அதுதான். போய் விழுந்தார், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடனே எல்லாமும் குன்றே அணையார் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை. நான் என்னைக்கும் காலில் வந்து விழுந்தேனோ அப்பவே என்னுடைய உடம்பு என்னுடைய உயிர் நான் இதுகாலும் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்தனைத்தும் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் என்னென்ன உண்டோ அத்தனையும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு கொடுத்துட்டார். இதாங்க அவர் இருந்த நிலைமை. இப்போ ஒரு நாள் திடீர்னு சோதி வந்துச்சு, எல்லாரும் உள்ள போங்கன்னாரு, எல்லாரும் ஓடுனாங்க, வாத ஊரடிகளும் ஓடுகிற நெல் அப்படின்னாரு. அடுத்து ஒரு ஒண்ணுமே பேசலீங்க, தில்லைக்கு வாங்கினார். அப்படியே நின்றவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறாருங்க. தில்லைக்கு வாங்க சாமி சொல்லிட்டார், அப்படி நின்றார். அப்படியே இவர் கூட போனவங்க எல்லாம் பாதி பேர் நின்னாங்க, நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க. நின்னவங்க எல்லாம் சோதி மறைஞ்சது, எல்லாத்துக்கும் தாங்க முடியல, ஐயோ நம்ம கூட இறைவன் வந்தாரு சோதியா மறைஞ்சிட்டாரு, நாம மட்டும்தான் இப்ப நின்றுட்டோம், நாம வாழக்கூடாதுங்க, இறைவனை பிரிஞ்சு இனிமேல் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்னன்னா போய் நெருப்புல விழுந்தான், மலை மேல ஏறி உருண்டு செத்து போனாங்க, சில பேர் கடல்ல போய் போனாங்க, சில பேர் விடத்தை உண்டு கொண்டார்கள். மாணிக்கவாசம் மட்டும் அப்படின்னு பார்க்கிறார். இவங்க எல்லாம் அப்படியே பறித்து போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலை செஞ்சு செஞ்சு மாய்ந்து போனார்கள். இவர் மட்டும்தான் செத்து போகாம நின்னாருங்க. தன் நெஞ்ச கேட்கிறாரு, நீ இப்படி நிக்கிறியே நீ உண்மையிலேயே நீ அடிமைதானா? நீ அவங்கெல்லாம் குருநாதன் போயிட்டான்னு சொல்லி செத்துட்டான் இல்லையா, நீ செத்து போகாம நிக்கிறையே நீ உண்மையிலேயே நீ உன் குருநாதன் அன்பு கொண்டிருக்கிறையா அப்படின்னு தன் நெஞ்சுக்கு தானே கேள்வி கேட்கிற. இப்ப நாம வெளியே நின்று பார்த்தா எங்க இத்தனை பேர் செத்து போகும்போது அவரும் செத்து இருக்க வேண்டாம்,
அது ஒரு கேள்வி வருதுங்க, ஏன் சாகலையா? என் குருநாதன் சொல்லிட்டான் இருன்னு சொல்லி. எனக்கு அவரை விட்டு பிரிந்து நிற்பது என்னால் இயலாத ஒன்று, ஆனால் என் குருநாதன் சொன்னதுனால என்னால் மீற முடியும். இதுதாங்க குருபக்தி. நெல்லுன்னாரு நின்னுட்டார். இதுக்கு ஒரு அருமையான சான்று உண்டு. திருவாரூர்ல கமலை ஞான பிரகாசர் என்று ஒருத்தர், இன்னைக்கு அங்க மடம் இருக்கிறது. அவருக்கு சீடர்கள் நிறைய இருந்தாங்க. அதுல ஒரு நாள் இவர் எப்பவுமே இரவு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி போகும்போது தீவெட்டி பிடிச்சிட்டு போவாங்க, அதாவது விளக்கு பிடிச்சிட்டு போவாங்க. இந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போறது அங்க மெய்க்காவல், அது போல ஒரு தொண்டர் அதை பிடிச்சிட்டு போவாங்க. ஒரு பணியாளன் பிடிச்சிட்டு போவான். அன்னைக்குங்க அந்த பணியாளன் வரலைங்க. இப்படி சீடர்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டே போனார். அவரு ஞானப்பிரகாசர் இறைவன் சிந்தனையிலேயே அப்படியே போறார். அப்படியே அந்த வீடுக்கு போகும்போது உள்ள போற நில்லு அப்படின்ட்டு போயிட்டாருங்க. ஏதோ நினைப்பில அந்த வந்த அந்த தீப்பந்தம் பிடிச்சி வந்தால நில்லுட்டு உள்ள போயிட்டாரு. அவரு போயாச்சு உள்ளுக்குள்ள. இரவு முழுக்க அவர் போயிட்டாருன்னா தீப்பந்தம் பிடிச்சவரு பந்தத்தை பிடிச்சவரு அப்படியே இரவு முழுக்க நின்றுட்டே இருந்தாரு. உட்கார கூட இல்லைங்க, நகர்ல பந்தத்தை பிடிச்சவர் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அப்புறம் அதிகாலை எழுந்து கதவை திறந்து வந்து பார்த்தா பந்தத்தை பிடிச்சு, என்னடா இங்க நின்று இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. அடியே நேற்று வந்தேன், நான் தான் பந்தம் எடுத்துக்கொண்டு வந்தேன், நெல்லுன்னு சொன்னீங்க குருநாதா நின்றுட்டேன். சாமி நான் வேலைக்காரன் இல்லைங்க, உங்க சீடனுங்கன்னு அவர் வாய் திறந்து பேசல. சொல்லியிருந்தேன் என்ன பண்ணிருப்பாரு, அட நீ ஏடா வந்திருக்கிற, நீ ஏண்டா பந்தம் எடுத்துட்டு வந்த, எங்க அவன் போயிட்டான் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒண்ணுமே பேசல, பந்தத்தை புடிச்சிட்டே வந்தாரு. அவர் என்ன, அவர் ஏதோ நினைப்புல வந்தவரு நில்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. இவர் என்ன வந்துருவாராட்டிருக்குது, நிக்க சொல்லிட்டாருட்டு பந்தத்தை புடிச்சவரு பந்தம் முடிச்சவன்ட்டாரு. இது என்ன கூத்து தெரியுங்களா, வெடிய வெடிய மழை பெய்ததுங்க. அந்த மழையில பந்தத்தை பிடித்தவர் பிடித்தபடியே நின்றார். கால குருநாதர் வந்து பார்த்தாரு. என்ன அப்படின்னு சொன்ன உடனே, இனி நீ என் கீழ் இருக்கக்கூடிய நிலை உனக்கு இல்லை, நீ நல்ல பக்குவம் பட்டு விட்டாய், இனி நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞான உபதேசத்தை பண்ணு அப்படின்னு அவரே மேலும் அவருக்கு தீக்கி கொடுத்து குருநாதராக இருக்கக்கூடிய நிலை கொடுத்து அமைச்சார். அவர் தாங்க தருமை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு ஞான சம்பந்தர். மறுபேச்சு பேசலைங்க, செய்யினாரு அணிவாசகரை நில்லுனாரு நின்றுட்டார். அதே மாதிரி குருஞான சம்பந்தரை அவர் குருநாதர் சொன்னாரு நில்லுனாரு நின்றுட்டார். சாமி எவ்வளவு மணி நேரம் நிக்கணுங்க, நாள் பூரமா நிக்கிட்டுங்களா, ஏதாவது கேட்டார், ஒன்று கேட்கலீங்க. இதுக்கு பேர்தாங்க பக்குவம். நீங்க உங்களை உங்க வாழ்க்கையில யார்த்தியாவது ஐயா நீங்க உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சரண்டர் நிலையில, அது வந்து யாராவது இருக்கலாம், உங்க பெற்றோராக இருக்கலாம், உங்க கணவராக இருக்கலாம், உங்களுடைய குருநாதராக இருக்கலாம், உலகியல் நிலையில உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தவராக இருக்கலாம், நீங்க யார் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு கொண்டு ஒப்படைக்கிறீங்களோ அவரிடத்துல கேள்வி கேட்காது நீங்கள் நின்று விட்டால் நீங்கள் பக்குவத்தோடு அவற்றை நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, அவரே சொன்னாலும் நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். ஏன் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் என்று எதற்கும் என்று. அந்த சட்டம் இந்த சட்டத்துல பொருந்தாது. இது அன்பு வயப்பட்டு இருக்கிற சட்டம். இங்க கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது எப்ப கேள்வி கேட்கலாம், குருநாதர் பாடம் நடத்தும் போது சந்தேகம் கேட்கலாம், அது வேறீங்க. அவன் இதை செய்யணும்னு சொல்லிட்டா இதையே என்ன செய்ய சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருமானால் நாம் பக்குவப்படவில்லை என்பது பொருள். இதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இயற்பகை நாயனாருடைய புராணம். அடியவர் வந்தார், நீங்க சிவனடியாருக்கு வேண்டியதை தருகிறீர்களாமே, எனவே நானும் உன்னிடத்த கேட்கலாம்னு ஒன்று வந்திருக்கிறேன். சாமி என்ன வேணும்னு கேளுங்க, என் பக்கம் இருக்கிற எதையும் நான் கொடுப்பேன், எல்லாம் இறைவன் அடியார்களுக்குரியதுனர். உடனே வந்த அடியார் கேட்டார், காதல் உன் மனைவியை வேண்டி வந்தேன்னார். மனைவியை கேட்டு வந்து நிற்கிறார் ஒரு அடியார், நினைச்சு பாருங்க யாராவது கொடுப்பாங்களா, என்ன நிலைப்பாடுங்க அவருடைய நிலை. அந்த இடத்துல இயற்பகையாரை தவிர வேறு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தால் அந்த நிலை வேற. அவர் கேட்ட உடனே சொன்னாருங்க, முன்னையினும் மகிழ்ந்தாராம். இது மனைவியை கேட்ட உடனே முன்னையினும் மகிழ்ந்தாராம். எதனாலன்னா எங்கே வந்திருக்கின்ற அடியவர் தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை கேட்டு விடுவாரோ என்ற நிலையில இருப்பதைத்தானே கேட்டிருக்கிறார். மனைவி கூப்பிட்டார், இந்த முனிவருக்கு உன்னை தந்தேன்னார். தன் அம்மா எவ்வளவு கலக்கம்ங்க, இவரு பாட்டுக்கு சொல்லிட்டாரு கொடுத்துட்டேன்னாரு. எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கு முன்னில உன் வாழ்க்கையை நான் கூடவே இருப்பேன், கைவிட மாட்டேன் என்றல்லவா என் கை பற்றியவர் அல்லவா நம்ம பலவாறு நினைச்சாங்களாம். இது எவ்வளவு பெண் குலத்துக்கு இழிவானது அல்லவா, மனிதர் குலத்துக்கு இழிவானது அல்லவா, பெரும் பழி அல்லவா வந்துவிடும், நாளைக்கு இப்படி ஒரு செய்து விட்டாங்கன்னு நம் கணவருக்கு ஒரு இழிவு வந்துடாதா பலவாறு நினைச்சாங்களாம். எல்லாத்தையும் தூக்கி ஒரு குப்பையில போட்டுட்டு ஒரே ஒரு நினைச்சாங்களாம், கணவரின் சொல்லுக்கு கட்டுப்படுதல் கற்பு என்று தெளிந்தார். இது இலக்கணம் சொல்லுகிற விதி. ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது எங்கன்னு கேட்டா, நாம நினைக்கிற மாதிரி உடல் சார்ந்தது மட்டுமல்லங்க கற்பு என்பது, அறிவு சார்ந்தது கற்பு என்று உலகத்துக்கு சொன்னது நம்முடைய தமிழருடைய வாழ்க்கை. ஏன்னு கேள்வி கேட்கல, அடுத்த நிமிடம் நாங்க வணங்கி போய் அங்க போய் நின்றுட்டாங்க. சேக்கிழார் குருமா அப்படியே கொடுத்து வச்சிருக்கிறார். இதுக்கு நூல் சொல்லுகிற இலக்கணம், கணவரின் சொல்லுக்கு கட்டுப்படுதல் கற்புன்னு இதுதான் இலக்கணம். இந்த நிலையில போய் நின்றுட்டாங்கன்னா நினைச்சு பாருங்க, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா, ஏங்க நீங்க இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், நீங்க கொடுக்கணும் எதை வேணாலும் கொடுங்க, உங்களை கொடுங்க, என்ன ஏங்க கொடுக்குறீங்க, கேட்டுக்கலாம் இல்லையா, கேட்கவே இல்லைங்க. அதனாலதான் நாயன்மார்களாக இருந்திருக்கிறாங்க. இதுதாங்க அடிமை திறம்னு பேரு. நாம அப்படி நமக்கு யாராவது அப்படி இருக்கலாம்னு நினைக்காதீங்க, நாம யார்த்தையாவது அப்படி இருக்கமா நினைச்சு பாரு. என்னங்க எனக்கு அப்படி ஒரு ஆள் யாருமே கிடைக்கலீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க யார்த்தையாவது அப்படி இருக்கிறீர்களான்னு நினைச்சு பாரு. ஏன் நம்ம இருக்க முடியல தெரியுங்களா, யார் மீதும் இந்த நமக்கு நம்பிக்கை வந்தேன். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து விட்டால் நம்மளை இழந்து நிற்போம். அவர் சொல்லிட்டாருங்க நான் பேச மாட்டேன், அவர் சொல்றதை நான் செஞ்சுவேன். ஏன்னா அவர் என் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்று நான் எப்ப நான் நம்புகிறேனோ அப்ப திருப்பி கேள்வியே கேட்க மாட்டோம். எப்ப எனக்கு சந்தேகம் வரும், இவர் செயல நன்மை இருக்குமோ அப்படி இல்லை, இவர் நன்மைக்காக நம்மளை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரோ நான் நினைக்கும் போதுதான் எங்கிட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுந்து நிற்கும். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கும். அவர் எது செய்தாலும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நான் எப்ப நான் நம்புகிறேனோ அப்ப என்கிட்ட கேள்வி வராது. என்ன எப்பெல்லாம் கேள்வி வருகிறதோ அப்ப நம்பிக்கை என்பதில் ஆட்டம் கண்டு நிற்கிறது என்பது சொல்ல முடியாத உண்மை. ஆனது வழி சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப என் மேல நம்பிக்கையில் நினைக்கிறீங்களா அப்படின்னு தொட்டது ஒண்ணதுக்கு வந்துருங்க. இது சொல்லி வருவது இல்லைங்க, அவங்க அவங்க சரண்டர் ஆகின்ற போது அனுபவிக்கப்படுவது. இது அதனால இங்க மணிவாசு சொல்றாருங்க, என்னை வித்தே நான் கூட வித்துக்காங்கிறார். நான் திருவடியில் வந்து அடிமைன்னு வந்து விழுந்துட்ட சாமி, நீ என்ன என்ன பண்ணலாம், உனக்கு கீழே வச்சுக்கலாம், சரி அடிமையா வந்துட்டாப்பா பரவாயில்ல இங்க வேலையெல்லாம் செய்ய பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் பார்த்தாரு இவன் வேலை ஒண்ணு செருப்பு தெரியல, நம்மகிட்ட வந்துட்டான் என்ன பண்ணலாம், ஏங்க ஒரு ஆயிரம் பொன் கொடுத்தா நமக்கு ஒரு ஆள் இருக்கிறான் கொடுத்துறேங்க. கொடுக்கும்போது ஏங்க நான் உங்களுக்கு தாங்க அடிமையா வந்திருக்கிறேன், நீங்க என்ன அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் பேசுவேண்ணா சாமின்னு கேட்டா, நான் பேசணும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறார். விற்றுக்கொள்வீர், சுந்தரர் வாக்குங்க, விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். பெருமானே நீ என்ன என்ன வேணாலும் பண்ணுனாருங்க. யாரு நண்பர் சொல்லுகிறார், என்னை வித்தனாலும் வித்துரு, ஒற்றி வைத்தல்னா அடமான வைத்தல் பேர். எங்க இந்த பையனை வச்சுக்கோங்க, ஒரு ஆயிரம் பொன் கொடுங்க அப்புறம் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்து இந்த பையனை மீட்டுட்டு போறேன் அப்படின்னு கூட கொண்டு என்ன அடமானமா கூட வைக்கலாம், இல்ல யாருக்காவது வித்துடவும் செய்யலாம். நீ ஏன் வித்தேன்னு நான் உன கேள்வி கேட்க மாட்டேன் சாமிங்கிறார். பாட்டுல இருக்குதுங்க, நான் ஒன்னும் சொல்லல, என்னடா இல்லாதது சொல்லு நினைச்சுக்காதீங்க, அப்படியே சொல்லுகிறார். உடையான் அடி நாயேனை விற்று எலா மிக ஆழ்வதற்கு உரியவன். அந்த பெருமான் என்னை விற்பனை செய்வதற்கு உரியவன். அவர் என்ன அவர் ஒரு காலத்துல எப்படியாவது விற்பார் என்று சொன்னார், இப்படி செய்யலாமா சாமி நீங்க அப்படி நான் கேட்பேன். நான் கேட்டா ஒருபோதும் அப்படி கேள்வி கேட்க மாட்டேன் என்று குருநாதன் இடத்துல சீடன் அடிமைப்பட்டு கிடக்கின்ற திறம் அது மணிவாசகரிடத்தாங்க பார்க்கணும். இப்படி ஒரு நல்ல குருநாதரும் நல்ல ஒரு சீடர் அங்க அப்படி ஒரு அப்படியே பொருந்தி பார்த்தா எவ்வளவு பெரிய நினைக்கும் போதே ஒரு மனசுக்கு இருக்குதே. இது போல நாம் எப்ப நாம் மீது நான் யார் மீது அன்பு வைக்கிறோமோ அது யாராகவும் இருக்கலாம், நாம் அன்பு வைப்பவரிடத்துல நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற காலம் என்னைக்கு வரப்போன்னு தெரியலைங்க. அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது இறைவனிடத்திலையும் அப்படி ஒப்படைச்சாத்தாங்க இன்பத்தை நுகர முடியும். த தன்னை இழந்து தன்னை ஒப்படைக்கின்றவர்கள்தான் இன்பத்தை நுகர்கிறார்கள். தன்னை இழக்காதவர்கள் இன்பத்தை நுகர்வது இல்லை என்பதுதான் சாத்திரம் தோத்திரம் உலகியல் அனுபவம் சொல்லுகின்ற உண்மை.